إن الحمد والثناء لله والعزة والنعمة لله والملكوت والجبروت لله والملك والشكر لله. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونسخ للأمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيع عنها إلا خالد. اللهم صل وسلم على هذا النبي الكريم وعلى آله وصحابته، أحينا اللهم على سنته وعمتنا على ملته واحشرنا غدا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. أما بعد، قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين، صدق الله العليم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم، رواه الإمام البخاري في صحيحه. அரசாட்சியை தனதாக்கி அதன் சாட்சியாய் நபியாக்கி அழகான முறையில் அகிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஆண்டவனாம் அல்லாஹுக்கே அருள் அனைத்தும் புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ், சலாத்தும் சலாமும் சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஆத்மீக தலைவர் காருணிய கடல் கஸ்தூரி மேனி சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய அருமை குடும்பத்தினர்களான அகுலுல் பைத்துகள், அருமை தோழர்களான சஹாபாக்கள், அவர்களுடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்த தாபியங்கள், வாழ்க்கையை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பின்தொடரப்போகின்ற முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. இத்திருநாளிலே ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லமா மஸ்ஜிதிலே அதிகாப் நியத்துடன் அமர்ந்திருக்கின்ற இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு மனவாலஹு நமது வாழ்க்கையில் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவைகளை நமது வாழ்க்கையில் இயன்றளவு எடுத்து நடக்குமாறும், எவைகளை எல்லாம் செய்யக்கூடாது தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறானோ அவைகளை எல்லாம் நமது வாழ்க்கையில் இருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலிலே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசிய செய்கிறேன், நல்லுபதேசம் புரிகிறேன், அன்பு கட்டளையும் விடுகிறேன். அன்பின் இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, இஸ்லாம் என்ற மார்க்கத்தை வாழ்க்கை திட்டமாக பெற்றுள்ள நாம் இப்பிரபஞ்சத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் என்ற மார்க்கத்தை வாழ்க்கை திட்டமாக பெற்றவர்கள் அந்த மார்க்கத்துடைய வழிகாட்டுதல்களையும் போதனைகளையும் நடைமுறை வாழ்விலே எடுத்து நடக்க வேண்டும் என்று சத்திய இஸ்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு நாட்டிலே அல்லது ஒரு ஊரிலே முஸ்லிம்கள் ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே இஸ்லாத்தை பற்றி அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. என்றாலும் அந்த நம்பிக்கையுடைய யதார்த்தத்தை பிரதிபலிக்க செய்ய வேண்டும் என்றால் அங்கே அவர்களுக்கு மார்க்கத்துடைய அடிப்படையிலே இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்ட சூழல் அமைத்து கொடுக்கப்பட வேண்டும். யாருடைய தலையீடும் குறுக்கீடும் முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடாது. மார்க்கத்தை இஸ்லாத்தை நிலையாக சீராக எடுத்து நடப்பதற்கு யாருடைய தலையீடும் இருக்கக்கூடாது. நாட்டுடைய அரசாங்கமாக இருக்கலாம், பெரும்பான்மை சமூகமாக இருக்கலாம், ஆதிக்க வர்க்கத்தினராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவர்களுடைய எந்த தலையீடும் குறுக்கீடும் முஸ்லிம்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் முஸ்லிம்களுடைய வாழ்விலே இஸ்லாத்தை வாழ வைக்க முடியும். ஆரோக்கியமான ஈமானுடன், ஆரோக்கியமான பலத்துடன், இஸ்லாமிய பலத்துடன் தலை நிமிர்ந்து வாழ முடியும். அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டிலே நாங்கள் பூர்வீக குடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல வருடங்களாக இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டிலே முஸ்லிம்களாகிய நமக்கு சுதந்திரமாக இந்த நாட்டிலே வாழுவதற்காக வேண்டி மார்க்கத்துடைய அடிப்படையிலே என்னென்ன சுதந்திரங்கள் தந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டிய முக்கியமான தருணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதற்கு முன்னாலே இந்த இலங்கை திருநாட்டுடைய வரலாற்றின் பக்கம் நாங்கள் சற்று சிந்தனையை திருப்புவோம். இந்த நாட்டுடைய வரலாற்றை எங்களுக்கு மிகவும் பிரதானமான மூணு பகுதிகளாக வகைப்படுத்தலாம். இந்த நாட்டிலே முதலாவதாக மன்னராட்சி நடைபெற்றிருக்கிறது. இரண்டாவதாக இந்த நாட்டிலே காலனித்துவ ஆட்சி நடைபெற்றிருக்கிறது. மூன்றாவதாக இந்த நாட்டிலே சுதந்திர ஆட்சி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மூணு கால பிரிவுகளிலும் இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் பூர்வீக குடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 1505 1656 வரை சுமாராக 151 வருடங்களாக போர்த்துகீயர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்தார்கள். 1656 1796 வரை சுமாராக 140 வருடங்களாக ஒல்லாந்தர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்தார்கள். 1796 1948 வரை சுமாராக 152 வருடங்களாக பிரிட்டானியர்கள் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்தார்கள். 1948 இன்று வரைக்கும் இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடாக இந்த நாட்டை பெரும்பாலும் சிங்கள மன்னர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லாம் அறிந்த விடயமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த எல்லா கால பிரிவுகளிலும் நமது முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே தலை நிமிர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள். உரிமைகளை தனியார் சட்டங்களை பெற்றெடுத்து பாதுகாத்திருக்கிறார்கள். மார்க்கம் சொல்லக்கூடிய விவகாரம், மார்க்கத்துடைய அடிப்படையில் எமது உரிமைகளை அன்றைய எமது மூதாதையர்கள் பெற்றுத் தந்திருக்கிறார்கள். அன்றைய எமது அமைச்சர்கள் பாதுகாத்திருக்கிறார்கள். மார்க்கத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அவர்கள் எல்லாம் அன்றைய அமைச்சர்கள் எல்லாம் அரசியலிலே குதித்தார்கள். மார்க்கமாக இருந்தது, நோக்கம் மார்க்கமாக இருந்தது. ஆவண்டுக்குரியவர்களே, நாங்கள் பள்ளி வாயிலுடைய அந்த ஒப்புடைய விடயத்தை பார்க்கிறோம். அதில் எங்களுக்கு மத்தியிலே பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகளையும் நான் எடுத்துக்கொண்டு நாங்கள் அந்நியனுக்கு முன்னாலே போய் கை கட்டி நின்று தீர்ப்பு கேட்க தேவையில்லை. இந்த நாட்டிலே அல்ஹம்துலில்லாஹ் நமது முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய பள்ளி வாயில் விடயங்களிலே பிரச்சனைகள் இருந்தால் அவைகளையும் நான் தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த நாட்டிலே ஒப்பு சபையினர்கள் இந்த நாட்டிலே நமக்கு உருவாக்கி தரப்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அல் மீராஸ் என்று சொல்லக்கூடிய சொத்து பங்கீடு, முஸ்லிம்கள் அவர்களுடைய சொத்தை எப்படி பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்கின்ற எல்லா முறைகளையும் தீனுல் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறது. ஆமன்னுக்கினியவர்களே, இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய சொத்துக்களை மார்க்கத்துடைய அடிப்படையிலே, ஷரியத்துடைய அடிப்படையிலே, குர்ஆன் கூறக்கூடிய அடிப்படையிலே பிரித்துக் கொள்ளலாம் என்ற சட்டம் 1938 ஜூலை மாதம் 17 இந்த நாட்டிலே சட்டமாக ஏற்றப்பட்டு நமது நாட்டு இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய மார்க்கத்துடைய அடிப்படையிலே சொத்துக்களை எல்லாம் பங்கிட்டுக் கொள்ளலாம் என்ற சட்டம் இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. சும் அல்ஹம்துலில்லாஹ். அது மாத்திரமா, முஸ்லிம்களுடைய மார்க்க விவகாரமான நிகா, அந்நிகாஹு மின் சுன்னதி என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நிகாஹுடைய விடயத்திலே நமக்கு மத்தியிலே பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு கணவனும் மனைவியுமாக அந்நிய நீதவானுக்கு முன்னாலே போய் கை கட்டி நின்று சீரழிய தேவையில்லை. இந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய விவாகரத்து சம்பந்தமான அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துக் கொள்வதற்காக இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு தனியான நீதிமன்றமே இருக்கிறது. இந்த நாட்டிலே ஆறு வகையான நீதிமன்றங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதிலே ஐந்து வகையான நீதிமன்றங்கள் பள்ளின சமூகத்துக்கும் போதர்களுக்கும் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் என பொதுவாக இயங்கக்கூடிய நீதிமன்றங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எமது முஸ்லிம்களுக்கென்று மாத்திரம் தனித்தன்மையுடன் இயங்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் என்றால் அதுதான் காலி நீதிமன்றம். 1937 இது உருவாக்கப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் நாடளாவிய ரீதியிலே இன்று கூட 63 காலி நீதிமன்றங்கள் நாடளாவிய ரீதியிலும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆவண்டுகிரியவர்களே, இவைகளை எல்லாம் நாம் எப்படி பெற்றோம்? நமக்கு எப்படி இவைகள் எல்லாம் கிடைத்தது? எமது மூதாதையர்கள், எமது முன்னோர்கள், முன்னைய அமைச்சர்கள், முன்னால் இருந்த அமைச்சர்கள் இவைகளுக்கெல்லாம் குரல் கொடுத்தார்கள், பாதுகாத்திருக்கிறார்கள். ஆமன்புக்கினியவர்களே, இந்த நாட்டுக்கு போர்த்துக்கேயர்கள் வந்தார்கள், இந்த நாட்டுடைய வளங்களை சுரண்டினார்கள், இந்த நாட்டை ஆக்கிரமித்தார்கள். இந்த நாட்டு கொல்லாண்டர்கள் வந்தார்கள், இந்த நாட்டை ஆக்கிரமித்தார்கள், இந்த நாட்டுடைய வளங்களை சுரண்டி தங்களுடைய நாட்டுக்கு எடுத்துச் சென்றார்கள். ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், இந்த நாட்டுடைய வளங்களை திருடினார்கள், இந்த நாட்டுடைய வளங்களை அவர்கள் திருடி தங்களுடைய நாட்டுக்கு எடுத்துச் சென்றார்கள். இந்த நாட்டை தங்களுடைய இடும்பு பிடியிலே வைத்திருந்தார்கள். நமது மூதாதையர்களான அரேபியர்களும் வந்தார்கள், நமது முஸ்லிம் மூதாதையர்கள் இந்த நாட்டுக்கு வந்தார்கள். அவர்கள் இந்த நாட்டை கைப்பற்றவில்லை, இந்த நாட்டை கைப்பற்றவில்லை, இந்த நாட்டுடைய வளங்களை எல்லாம் திருடவில்லை. இந்த நாட்டை பாதுகாத்து, இந்த நாட்டுடைய வளங்களை பாதுகாத்து, இந்த நாட்டுடைய பிரிக்க முடியாத அங்கமாக மாறி இன்று வரைக்கும் சகல துறை சார்ந்த பங்களிப்புகளையும் எமது முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது. ஆமன்புக்கினியவர்களே, எமது முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே ராஜாங்க தூதுவர்களாக, அரச பிரதானிகளாக, அமைச்சர்களாக, பாராளுமன்றத்திலே சபாநாயகர்களாக, அரச அரண்மனையிலே சமையல்காரர்களாக, சமையலறை பொறுப்புதாரிகளாக, எமது மூதாதையர்கள் அன்றைய தலைவர்கள் இராணுவ வீரர்களாக, இராணுவ தளபதிகளாக, சிப்பாய்களாக இந்த நாட்டிலே இருந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்திருக்கிறார்கள். ஆமன்புக்கினியவர்களே, வரலாற்றை புரட்டி பாருங்கள். ஒரு நாடு என்றால் அந்த நாடு சீராக சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் மூன்று விடயங்கள் கட்டாயமாக தேவைப்படுகிறது. அந்த மூன்று விடயங்கள்ல முதலாவது அந்த நாட்டுடைய அரசியல் அமைப்பு நல்ல முறையில் இருக்க வேண்டும், அடுத்தபடியாக கல்வித்துறையிலே நல்ல முறையில் இயங்க வேண்டும், மூன்றாவதாக பொருளாதாரம் நல்ல முறையிலே இருக்க வேண்டும். இந்த மூன்றும் ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்க வேண்டிய தலையெழுத்தாக இருக்கிறது, முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஆமன்புக்கினியவர்களே, எமது அன்றைய மூதாதையர்கள், அன்றைய அமைச்சர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இந்த மூன்று விடயத்துக்காக வேண்டியும் இந்த நாட்டிலே சேவையாற்றியிருக்கிறார்கள். பூங்குழலியல் அறிஞர் அபு அப்துல்லா அல் இத்ரீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த நாட்டுக்கு ஒரு விஜயத்தை மேற்கொள்கிறார்கள். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் பார்க்கிறார்கள், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அமைச்சர்களுடன் தொடர்பு கொள்கிறார்கள், சிறுபான்மை சமூகத்துடன் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள். இந்த நாட்டுடைய அரசரையும் சந்தித்து விட்டு அவருடைய தாய் நாட்டுக்கு திரும்பி சென்று அவருடைய நூலான நுஸ்ஹதுல் முஹ்தார் என்ற கிரந்தத்திலே அந்த ரிசாலாவிலே அவர் எழுதுகின்றார், நான் இலங்கை திருநாட்டுக்கு சென்றேன், அந்த இலங்கை திருநாடு மிகவும் நல்ல ஒரு நாடாக இருந்தது, அங்கே அந்த நாட்டுடைய அரசன் அந்த நாட்டு மக்களுடன் நீதமாக நேர்மையாக இரக்கமாக நடக்கக்கூடியவனாக இருந்தார். எப்பொழுது? இந்த காலத்தை சொல்லவில்லை, 1154 அவர் எழுதுகிறார். அந்த காலத்துடைய அரசன் அப்படி நேர்மையானவராக இருந்தான். நான் அரசு அவைக்கு சென்று பார்த்தேன், அங்கே 16 அமைச்சர்கள் வீற்றிருந்தார்கள். அதிலே 4 அமைச்சர்கள் முஸ்லிம் அமைச்சர்களாக இருந்தார்கள். பேரளவிலே முஸ்லிம் அமைச்சர்களாக இருக்கவில்லை, பேரளவிலே அமைச்சர் பதவி எடுத்துக் கொண்டிருக்கவில்லை. எந்த அளவுக்கு அவர்கள் மார்க்கப்பற்றுள்ளவர்களாக இருந்தார்கள், இறை பக்தியை உள்ளத்திலே குடிகொண்டிருந்தார்கள், சுபஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அவர் தொடர்ந்து எழுதுகின்றார் அவருடைய ரிசாலாவிலே, அவர்கள் மார்க்கத்தை கற்றறிந்தவர்களாக இருந்தார்கள். முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு புரட்சினை வந்தால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் அரசனுக்கு முன்னாலே போய் எடுத்து சொல்லி, இப்படி எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி அதற்கு தீர்வுகளை எல்லாம் எடுத்துக் கொள்ளக்கூடிய அமைச்சர்களாக அன்றைய அமைச்சர்கள் இருந்தார்கள். சட்டங்களை எல்லாம் எடுத்துக் கொள்வார்கள், உரிமைகளை எல்லாம் பெற்றெடுக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தார்கள் என்று அபு அப்துல்லா இத்ரீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1154 அந்த எமது நாட்டுடைய வரலாற்றை அவருடைய நூலிலே எழுதி வைத்திருக்கிறார். ஆமன்புக்கினியவர்களே, அது மாத்திரமல்ல, எமது அன்றைய முஸ்லிம்கள் ராஜாங்க தூதுவர்களாக இருந்தும் இந்த நாட்டுக்கு சேவை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் காசு சம்பாதிப்பதல்ல, அவர்களுடைய நோக்கம் தான் வீட்டிலே சொகுசாக இருக்க வேண்டும் என்றல்ல, மார்க்கம் நோக்கமாக இருந்தது. மார்க்கம் நோக்கமாக இருந்தது. என்ற அந்த மூலமந்திரம் உலகத்திலே மேலோங்க வேண்டும் என்ற நோக்கமாக இருந்தது. அல்லாஹு அக்பர் என்ற நாமம் உலகத்திலே தலை நிமிர வேண்டும் என்பதாக இருந்தது. ஆமன்புக்கினியவர்களே, வரலாற்றிலே படிக்கிறோம், இந்த நாட்டிலே 1283 யாப்பகுவ மன்னனாக இருந்த முதலாம் புவனேகபாகு மன்னன் இந்த நாட்டிலிருந்து ராஜாங்க தூதுவராக ஈஜிப்த் நாட்டுக்கு உஸ்மான் ஹாஜியார் என்ற ஒருவரை நியமித்திருந்தார். அவர் அரசியலிலே குதித்தது தான் சொத்து சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியல்ல, மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அரசியலிலே குதித்தால். மார்க்க பற்றி உள்ளத்திலே வைத்திருந்தார்கள், இறை பக்திய உள்ளத்திலே வைத்திருந்தார்கள். ஆமன்புக்கினியவர்களை இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம், நேரம் இடம் கொடுக்காது. அடுத்தபடியாக கல்வித்துறை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த கல்வித்துறைக்காக வேண்டி அன்றைய எமது முஸ்லிம்கள் குரல் கொடுத்தார்கள். எமது முஸ்லிம் சமூகத்துடைய சீர்திருத்தம் தான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. அன்று 1850 அந்த கால பிரிவுகளிலே இலங்கையிலே அராஜகம் தலைவிரிச்சாடி கொண்டிருந்த அந்த காலகட்டம், ஆங்கிலேயரின் அராஜகம் தலைவிரிச்சாடி கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே பாடசாலைகளில் எல்லாம் கிறிஸ்தவம் பாடமாக ஊட்டப்பட்டது. அதனாலே பயந்து நமது முஸ்லிம்கள் வீடுகளிலே ஒதுங்கிக் கொண்டார்கள். ஏனென்றால் பாடசாலைக்கு சென்றால் அங்கே கிறிஸ்தவம் பாடமாக ஊட்டப்படுகிறது, எங்களை எல்லாம் மதம் மாற்றி விடுவார்களோ என்று பயந்து அநேகமான முஸ்லிம்கள் வீடுகளிலே ஒதுங்கிக் கொண்டார்கள். அறிஞர் சிச்சிலபி அவர்கள் பார்க்கிறார்கள், இப்படி எமது முஸ்லிம்கள் எல்லாம் வீட்டிலே அடைந்து கொண்டால் காலப்போக்கிலே சமூக தலைவர்களை எமது சமூகம் பெற்றெடுக்க மாட்டாது. அதனாலே அந்த ஆங்கிலேயருக்கு முன்னாலே போய் பேச்சுவார்த்தை நடாத்தி அவர்கள் முஸ்லிம்களுக்கென்று தனியான பாடசாலைகளை அமைத்துக் கொடுக்கிறார்கள். ஆமன்புக்கினியவர்களே, இன்று எமது இலங்கை திருநாட்டிலே 700 மேற்பட்ட முஸ்லிம் அரசல் பாடசாலைகள் தனித்தன்மையுடன் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆமன்புக்கினியவர்களே, எமது மூதாதையர்கள் மார்க்கத்தை நோக்கமாக வைத்தார்கள். அவர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் மார்க்கத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள், மார்க்கத்தை உதறித்தள்ள மாட்டார்கள். இந்த நாட்டிலே முதல் வழக்கறிஞர் யார்? முதல் வழக்கறிஞர் யார்? முஸ்லிம் வழக்கறிஞர் எம்.சி. அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஆங்கிலே ஆட்சி காலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே அவர் அந்த நீதிமன்றத்துக்குள்ளே நுழைகிறார், தொப்பியை அணிந்தவராக நீதிமன்றத்துக்குள்ளே நுழைகிறார், துருக்கி தொப்பியை அணிந்து கொண்டு நுழைகிறார். அந்த நேரத்திலே சார்ல்ஸ் லயார்ட் என்று சொல்லக்கூடிய நீதி அரசர் அங்கே வீற்றிருக்கிறார். அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், அப்துல் காதரே, இது முஸ்லிம்களுக்கு உரிய இடமல்ல, முஸ்லிம்களுக்கு சொந்தமான இடமல்ல, தொப்பியை கலட்டி கொண்டு வாருங்கள், தொப்பியை கலட்டி கொண்டு வாருங்கள், இது தொப்பி அணியக்கூடிய இடமல்ல, இது பொது இடம் என்பதாக சொல்லிவிடுகிறார்கள். ஆமன்புக்கினியவர்களே, நாங்கள் என்றால் என்ன செய்வோம், நாங்கள் என்ன என்ன செய்வோம், அது சுன்னத்து தானே என்று விட்டுக் கொடுத்து அப்படியே கலட்டி அதை சாப்பிட்டால் போட்டுக் கொள்வோமா இல்லையா? ஆமன்புக்கினியவர்களே, அன்றைய எமது தலைவர் தலைவர்கள், அன்றைய அரசியல்வாதிகள், அன்றைய மூதாதையர்கள் அப்படி இருக்கவில்லை. மார்க்கத்தை விட்டுக் கொடுக்கவில்லை. தன்னுடைய தொழில் சென்றாலும் பரவாயில்லை, தொழில் போனாலும் பரவாயில்லை, மார்க்கத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், சுன்னாவை விட்டு கொடுக்க மாட்டேன், ஷரியாவை விட்டு கொடுக்க மாட்டேன். அதற்கு பின்னால் அவர் வெளியேறி வருகின்றார். நான் தொப்பியை கலட்ட மாட்டேன் என்று சொல்லி அந்த நீதிமன்றத்தை விட்டு வெளியேறி வருகின்றார். அதற்கு பிறகுதான் நாங்கள் பார்க்க வேண்டும், அந்த சமூகமும் அதை விட்டுக் கொடுக்கவில்லை, முஸ்லிம் சமூகமும் விட்டுக் கொடுக்கவில்லை. அதற்கு பின்னாலே நாடளாவிய ரீதியிலே 30 கூட்டங்கள் கூடப்படுகிறது. அதிலே ஒரு பெரும் கூட்டமாக கொழும்பு மருதானை பள்ளி வாயலுக்கு முன்னால் ஒரு பெரும் கூட்டம் கூடப்படுகிறது. அந்த கூட்டத்தை பற்றி அந்த காலத்திலே வெளியாகின ஒரு பத்திரிகை தான் டைம்ஸ் நியூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை. அதிலே அந்த கூட்டத்துடைய ஜலத்திரளை வர்ணிக்கிறார்கள். இந்த நாட்டிலே எத்தனையோ கூட்டங்கள் கூடப்பட்டு இருக்கிறது. எல்லா கூட்டங்களையும் விட முஸ்லிம்கள் தொப்பிக்காக வேண்டி கூடிய கூட்டத்தை போன்று எந்த ஒரு கூட்டமும் கூடியிருக்க மாட்டாது என்று அவர்கள் பத்திரிகையிலே எழுதுகின்றார்கள். அதற்கு பின்னால் அந்த பிரச்சனை பிரித்தானியா வரைக்கும் சென்றடைகிறது. பிரித்தானியாவிலே இருக்கக்கூடிய பாராளுமன்றங்களிலும் நீதிமன்றங்களிலும் இது அலசப்படுகிறது. அதற்கு பின்னால் அன்றைய ராணியாக இருந்த விக்டோரியா என்று சொல்லக்கூடிய பெண் பிரித்தானியாவிலிருந்து தீர்ப்பு கொடுக்கிறான். இந்த இலங்கையிலே முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களுக்கு நீதிமன்றங்களுக்குள்ளே தொப்பி அணிந்து கொண்டு செல்லலாம் என்ற சட்டம் 1907 எங்களுக்கு கிடைக்கப்பட்டுவிட்டது. ஆமன்பிக்கிறவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த நாட்டிலே நாங்கள் அதை உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது யோசித்து பாருங்கள். ஒரு பட்டம் படிப்பை படித்த ஒரு மாற்று மதத்தவராக இருக்கலாம், சொல்ல போனால் ஒரு போலீஸ்காரனாக இருந்தாலும் அவன் தொப்பியை அணிந்து கொண்டு நீதிமன்றத்துக்குள்ளே செல்ல முடியாது. ஆனால் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை இறைவனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்றிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் பாமரனாக இருந்தாலும் அவனுக்கு எழுத வாசிக்க தெரியாது, அவனுக்கு படிக்க தெரியாது, அவன் பாடசாலை என்ன நிறமென்று கூட கண்டிருக்க மாட்டான், பேனாவை கையினால் பிடித்து எழுதியிருக்க மாட்டான். அவன் தொப்பி அணிந்து கொண்டு நீதிமன்றத்துக்குள் சென்றாலும் அவனை தட்டி கேட்க யாராலும் முடியாது. ஆம், இது சட்டம். அதுதான் நம் நாட்டு சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் பெற்றுவிட்டோம். எதனால் நம்பிக்கிறீர்களே? அன்றைய எனது தலைவர்கள் மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து அரசியலிலே குதித்தார்கள். அந்த விடயங்கள் எல்லாம், அந்த வரலாறுகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு படிப்பனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து, இந்த நாட்டிலே நாங்கள் பூர்வீக குடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டுடைய வரலாற்றிலே, முஸ்லிம்களுடைய வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு கால பகுதிக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதுதான் தேர்தல் காலம். அன்பு கிரியவர்களே, மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து வாழக்கூடிய நாம், ஷரியத்தை அடிப்படையாக வைத்து வாழக்கூடிய நாம் எல்லா விடயங்களையும் மார்க்கத்துடைய அடிப்படையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் எங்களிடம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த விடயத்தில் நாங்கள் மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எத்தனையோ தடவைகள் வாக்களித்திருக்கிறோம், பல தடவைகள் நாங்கள் இதை கண்டிருக்கிறோம், இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கெல்லாம் முகம் கொடுத்திருக்கிறோம். ஆனால் இந்த முறை நடக்க இருக்கின்ற தேர்தல் என்பது நாங்கள் முன்னாலே பார்த்த தேர்தல்களை போன்றல்ல. ஏனென்றால் முஸ்லிம்களுடைய வரலாற்றிலே, எமது நாட்டு முஸ்லிம்களுடைய வரலாற்றிலே முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இப்பொழுது நடைபெறப் போகின்ற தேர்தல் அமையப் போகிறது. அன்புக்குரியவர்களே, நல்ல முறையிலே காதுகாற்றி கேட்டுக் கொள்ளுங்கள், விழிப்புடன் கேட்டுக் கொள்ளுங்கள். யாரும் தூக்கத்திலிருந்து எழுப்பி தடமாற்றத்திலே போய் பாதையிலே பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். நல்ல முறையிலே காதுகாற்றி கேட்டுக் கொள்ளுங்கள். வாக்கு என்பது எங்களுடைய உரிமை, அது எங்களுடைய பிறப்புரிமை. இந்த மண் எங்களுடைய பூர்வீக மண், இது எங்களுடைய தாய் நாடு. மார்க்கத்துடைய அடிப்படையிலே பார்த்தால் ஒவ்வொருவரும் வாக்களிக்கத்தான் வேண்டும். எங்களுடைய வாக்கை வைத்து இந்த நாட்டிலே எங்களுடைய தனியார் சட்டங்களை எல்லாம் யாரெல்லாம் தடுத்து நிறுத்த பார்க்கிறார்களோ, எங்களுடைய உரிமைகளை யாரெல்லாம் தடுத்து நிறுத்த பார்க்கிறார்களோ, எங்களுடைய உரிமை இல்லாத ஒரு சமூகமாக நம்மை ஒதுக்க பார்க்கிறார்களோ, அவர்களுக்கு சவாலாக இடப்படக்கூடிய ஒரு வாக்காக இதை எங்களுக்கு நோக்கலாம். ஆண்மன்பிற்கினியவர்களே, நாங்கள் ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக யாருக்கு வாக்களிப்பது, யாருக்கு வாக்களிப்பது? இந்த விடயத்தில் நாங்கள் பார்ப்போமேயானால் அது ஒவ்வொருவருடைய உரிமை. அதிலே யாருக்கும் பலாத்காரம் காட்ட முடியாது, யாரையும் திணிக்க முடியாது. இவருக்குத்தான் உங்களுடைய வாக்கை அளிக்க வேண்டும் என்று யாருக்கும் வற்புறுத்தல் கிடையாது. அது ஒவ்வொருவருடைய சொந்த உரிமை. அதே போன்று ஒவ்வொருவரும் புத்திசாலித்தனமாக, அமைதி காத்தவர்களாக, நல்ல முறையிலே வாக்களிப்பதும் ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆமன்பிக்கினியவர்களே, நாங்கள் பார்க்கிறோம் இந்த நாட்டிலே எமது மூதாதையர்கள் என்று பல உரிமைகளை எல்லாம் எங்களுக்கு பெற்றுத் தந்தார்கள். எதனால்? அன்றைய மூதாதையர்களும், அன்றைய தலைவர்களும், அன்றைய சமூகமும் ஒற்றுமையாக செயல்பட்டார்கள். ஒற்றுமையாக செயல்பட்டதன் காரணமாக இன்று நாங்கள் இந்த நாட்டிலே பூர்வீக குடிகளாக இருந்து இந்த நாட்டிலே எத்தனைய உரிமைகளை பெற்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமன்பு கிணியவர்களே, அடுத்ததாக சிலர்களுக்கு தடமாற்றம் இருக்கலாம். யாருக்கு வாக்களிப்பது, யாருக்கு வாக்களிப்பது என்று சிலர்களுக்கு தடமாற்றம் இருக்கலாம். நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் இப்படியெல்லாம் நிகழ்வு நடந்திருக்கிறது, அப்படியெல்லாம் நடந்திருக்கிறது, இப்படியும் இருக்கிறது என்றெல்லாம் தடமாற்றம் இருக்கத்தான் செய்யும். அதற்கும் மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. ஆமன்பிற்கினியவர்களே, சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உள்ளத்திலே ஒரு தடமாற்றம் ஏற்பட்டால், நீங்கள் அதற்கு தீர்வு கிடைக்க வேண்டுமென்றால், எங்களுக்காக வேண்டி இஸ்திஹாரா தொழுகையை, சலாத்துல் இஸ்திஹாராவை நபி அவர்கள் காட்டித் தந்திருக்கிறார்கள். அந்த தொழுகையின் மூலமாக உங்களுடைய அந்த தடமாற்றங்களுக்கு, மனதிலே ஊசலாடக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு நபியர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். அன்று நபிகளாருடைய காலத்தில் சஹாபாக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும், உள்ளத்திலே இப்படியான நிலைமைகள் ஏற்பட்டாலும், அவர்கள் அந்த தொழுகையிலே கவனம் செலுத்தி அதற்கு பின்னால் ஒரு நல்ல முடிவுக்கு வந்து அவர்கள் விடயங்களிலே கவனம் செலுத்துவார்கள். அதை அடிப்படையாக வைத்து எங்களுக்கு யாருக்கு வாக்களிப்பலாம் என்று சில சந்தர்ப்பங்களிலே சில நபர்களுக்கு தடமாற்றங்கள் இருக்கலாம். அதை அந்த தொழுகையின் மூலமாக நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக தஹஜ்ஜத்துடைய தொழுகையிலே நாங்கள் வடிக்கக்கூடிய கண்ணீர், நாங்கள் அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தர்பாரை தட்டி அந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே கேட்கப்படக்கூடிய துவா தான் இந்த நாட்டிலே நாங்கள் எதிர்காலத்திலே தலைர் நிமிர்ந்து வாழ்வதற்கு ஒரு காரணமாக அமையும். எங்களுடைய வாக்குகள் ஒரு சபவு தான். அதை கொண்டு ஒருவரை கதிரையிலே அமர வைப்பதும், கதிரையிலே இருக்கக்கூடிய ஒருவரை அதிலிருந்து வெளியேற்றுவதும் முடியாது. அது ஒரு சபவு எங்களுடைய வாக்கு என்பது. அதனுடன் சேர்த்து நாங்கள் அல்லாஹ்வுடன் தொடர்பு வைத்து நாங்கள் துஆவுடன் ஈடுபட வேண்டும். தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே நாங்கள் அல்லாஹ்வுடன் முறைப்பாடு செய்ய வேண்டும். ஆண்மன்புக்குரியவர்களே, நாங்கள் வாழ்க்கையிலே பார்க்கிறோம், நாங்கள் அல்லாஹ்வுடன் தொடர்பு வைக்காமல் அல்லாஹ்வை பகைத்து வாழ்ந்தால் அல்லாஹ் எங்களுக்கு எதிரியாக மாறிவிடுவான். அது மாத்திரமல்ல, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை யாரெல்லாம் பயந்து அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ், அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் ஒரு நீதமான அரசனை அல்லாஹ் சாட்டுவான். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அநியாயக்கார அரசனை அல்லாஹு தஆலா சாட்டுவான் என்று இமாம் குர்த்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தஃப்ஸீரிலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஆமன்பிற்கினியவர்களே, வரலாற்றை பார்க்கிறோம். மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய இறுதியாக இந்த விடயத்தை சொல்லி இந்த பிரசங்கத்துடைய முடிவுக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். மன்னன் ஹாரூன் ரஷீதுடைய காலத்திலே வாழ்ந்த ஒருவர் தான் ஹாலித் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் மனிதர், அவர் அந்த மன்னருடன் மிகவும் தொடர்பு வைத்திருந்தார். ஹாரூன் ரஷீத் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலே அவர்கள் சிறு பிரயாயத்தில் இருந்து ஹாரூன் ரஷீத் மன்னருடைய தகப்பனுக்கும் ஹாலித் என்ற அந்த பெரியாருக்கும் ரொம்ப தொடர்பு இருந்தது. அவர்கள் நேசம் வைத்திருந்தார்கள். சொல்ல போனால் ஹாரூன் ரஷீத் மன்னர் கூட அந்த ஹாலித் என்ற பெரியாருடைய மனைவியுடன் பால் குடித்திருக்கிறார். அதற்கு பின்னால் அவர்கள் பல தசாப்த காலங்களுக்கு பின்னால் ஹாரூன் ரஷீத் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். ஆட்சிக்கு வந்ததும் அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு பின்னால் அந்த ஆட்சியிலே தனக்கு பாலூட்டிய அந்த மனைவியுடைய பாலூட்டிய அந்த தாயுடைய கணவனாக இருந்த அந்த ஹாலித், அதே போன்று தன்னுடைய தகப்பனாக இருந்தவருடைய மிக முக்கியமான ஒரு நண்பர் ஹாலித் என்று சொல்லக்கூடியவர், அவரை அழைத்து அரச தர்பாரிலே பல அமைச்சர் பதவிகளை எல்லாம் கொடுக்கிறார். அதற்கு பின்னால் ஒரு பெரும் ராஜாவை போன்று ஹாலித் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்களுடைய காலத்தில். அதற்கு பின்னால் ஹாரூன் ரஷீத் அவர்களுக்கும் அந்த ஹாலித் என்று சொல்லக்கூடிய அந்த பெரியாருடைய கோத்திரத்துக்கு மத்தியிலே ஒரு பிளவு ஏற்படுகிறது, ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அதற்கு பின்னால் அந்த ஹாரூன் ரஷீத் மன்னர் அந்த ஹாலிதை ஒரு பெரிய அமைச்சராக அரசு அரண்மனையிலே வைத்திருந்தார். அவர் ஒரு எதிரியாக மாறிவிடுகின்றார். அந்த ஹாலிதையும் அவருடைய கபீலாக்களையும் பிடித்து அப்படி அவர்கள் சிறையிலே அடைக்கிறார்கள். அதற்கு பின்னால் ஒரு ஆயுட்கால தலைவராக அந்த ஹாலிதை மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் சிறையிலே அடைக்கிறார்கள். அவருடைய மகனையும் அடைத்து வைக்கிறார்கள். அதற்கு பின்னால் ஒரு சந்தர்ப்பத்திலே அவருடைய மகன் தந்தையை பார்த்து சொல்கிறார்கள், நாங்கள் ஆரம்பத்திலே ஒரு கண்ணியமான குடும்பமாக இருந்தோம், அதற்கு பின்னால் அரசு அவையிலே ஒரு ராஜாவை போன்று வாழ்ந்து கொண்டிருந்தோம், இப்பொழுது நானும் நீங்களும் எங்களுடைய குடும்பமும் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறோம், என்ன காரணமோ தெரியாது என்று அப்படியே தகப்பனிடம் சொல்லி ஹாலித் என்ற பெரியாரிடம் சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஹாலித் என்ற பெரியாரோ அல்லாஹ்வுடைய ஒரு மார்க்க நேசராக இருந்தார், மார்க்கத்தை கட்டறிந்தவராக இருந்தார், ஏதோ ஒரு அடிப்படையில் மார்க்கத்துடன் தொடர்பாக இருந்தார். அவர் சொல்கிறார், எங்களுடைய அரச அந்த ஆட்சியின் போது மனிதர்களுக்கு அநியாயம் நடந்திருக்கிறது, முஸ்லிம்களுக்கு அநியாயம் நடந்திருக்கிறது. அந்த நேரத்திலே அநியாயம் இழைக்கப்பட்ட அந்த முஸ்லிம்கள் தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே வடித்த கண்ணீர், இன்று நாங்கள் சிறையிலே ஆயுள்கால சிறை தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், நான் மாத்திரமல்ல என்னுடைய குடும்பமும் சேர்த்து சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறோம். அன்று அந்த முஸ்லிம்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்த காரணத்தினால் அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம் என்று ஹாலித் மன்னன் சொல்லக்கூடியவனாக இருந்தான். இந்த சம்பவம் தாரீகுல் பக்தாதி என்ற கிரந்தத்திலே பதிவாக இருக்கிறது. ஆமன்பு கினியவர்களே, நாங்கள் இந்த விடயத்தையும் கவனத்தில் கொண்டு அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் வடிக்கின்ற கண்ணீர் நிச்சயமாக நாளை எங்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்க போவோம். இந்த நாட்டிலே நாங்கள் தலை நிமிர்ந்து வாழலாம் என்ற விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே யா அல்லாஹ், இந்த வருடம் நடக்க இருக்கின்ற இந்த தேர்தலிலே நல்ல முறையிலே நாங்கள் அந்த தேர்தலிலே இந்த தேர்தலை அடைந்து எங்களுடைய வாக்குகளை, யாருக்கு நாங்கள் வாக்கை கொடுத்தால், யார் இந்த நாட்டை ஆட்சி செய்தால் முஸ்லிம்கள் பாதுகாக்கப்படுவார்களோ அவர்களுக்கு கொடுப்பதற்கு தோஃபிக் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த முறை நடக்க இருக்கின்ற அந்த தேர்தலிலே இந்த நாட்டுடைய முஸ்லிம்களுடைய உரிமைகளை பாதுகாத்து வென்றெடுத்து பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தலைவரை தீர்மானித்து தருவாயாக. யா அல்லாஹ், ஆட்சியை கொடுப்பவன் யா அல்லாஹ், ஆட்சியை பறிப்பவன் யா அல்லாஹ், உள்ளங்களை எங்களை விட அறிந்தவன் யா அல்லாஹ், எங்களை விட நீ அறிந்தவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ், யாருக்கு ஆட்சி செல்ல வேண்டுமோ அவருடைய கையிலே ஆட்சியை ஒப்படைத்து விடுவாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களுடைய உரிமைகளை பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களுடைய உரிமைகளை இந்த நாட்டிலே யா அல்லாஹ், நாங்கள் காலா காலமாக யா அல்லாஹ், நாங்கள் உரிமை கொண்டாடி வந்தோம் யா அல்லாஹ், தனியார் சட்டங்களை பெற்றெடுத்து வந்தோம் யா அல்லாஹ், இந்த தசாப்த காலங்களுக்குள் முஸ்லிம்களுக்கு அநியாயம் நடைபெற்றிருக்கிறது அல்லாஹ். முஸ்லிம்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ். முஸ்லிம்களுடைய உரிமைகள் காலப்போக்கிலே இருக்கிறதோ இருக்கிறதோ என்று நீதான் தீர்மானிக்க வேண்டும் யா அல்லாஹ். அதனாலே யா அல்லாஹ் நல்ல ஒரு தலைவரை இந்த நாட்டிலே நீ தீர்மானிப்பாயாக யா அல்லாஹ். இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் தலை நிறந்து வாழ்வதற்கு தௌஃபீக் செய்து கொள்வாயாக யா அல்லாஹ். என்னுடைய ஓத்துடைய நேரத்திலே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற மூலமந்திரத்தை முடிந்தவர்களாக, சுருக்கத்தை அகப்பார்வையால் பார்த்தவர்களாக உலகத்தை விட்டு பிரிவதற்கு தௌஃபீக் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا الحمد لله.